نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربك ليبعثن عليهم إلى يوم القيامة من يسومهم سوء العذاب إن ربك لسريع العقاب وإنه لغفور رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة ஹத்தா யுகாத்தில் அல் முஸ்லிமூன் அல் யஹூத் ஃபயக்துலுஹும் அல் முஸ்லிமூன் ஹத்தா யஹ்தபி அல் யஹூது மின் வராயில் ஹஜரி வஷஜர் ஃபயகூலு அல் ஹஜர் அவி ஷஜர் யா முஸ்லிம் யா அபுதல்லாஹ் ஹாதா யஹூதியுன் வராயி தஆல ஃபக்துல் இல்லல் கர்கத் ஃபஇன்னஹு மின் ஷஜரில் யஹூத் அவ் கமா கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாஹு முஸ்லிம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிருளும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபு தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்களை புனிதமான கண்ணியமான தீனுல் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான மார்க்கம் இஸ்லாத்தை கபூல் செய்த அல்லாஹுவை ரப்பாக ஏற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட முஸ்லீம்களின் பட்டியலில் அல்லாஹ் எங்களை சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாம் எவ்வளவு கண்ணியத்துக்குரியவர்கள் மதிப்புக்குரியவர்கள் என்பதை சில நேரங்களிலே எங்களிலே உள்ள முஸ்லீம்களுக்கே தெரியாது. முஸ்லிம் என்பவர் எவ்வளவு மதிப்புக்குரியவர் என்பது இன்று பொதுவாக உலகத்தினுடைய நாலா புறங்களிலும் யஹூதியின் மூலம் நசாராவின் மூலம் ஏனைய இஸ்லாத்துக்கு வெளியிலே உள்ள இஸ்லாத்தினுடைய விரோதிகளின் மூலம் முஸ்லீம்களை அழிப்பதற்கு இல்லாமலாக்குவதற்கு முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்களை சூறையாடுவதற்கு முஸ்லிம்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அவர்களை இந்த உலகத்தை விட்டுமே இல்லாமலாக்கி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தினுடைய நாலா புறங்களிலிருந்தும் பயங்கரமான திட்டங்கள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலகம் கியாமத்து வரையிலே இயங்குவதற்கு, உலகம் வளமையை போன்று இயங்கிக் கொண்டிருப்பதற்கு குறைந்தது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமின் தேவை நிச்சயமாக இருக்கிறது. முழு யகூதிகளும் நசாராக்களும் சேர்ந்து திட்டமிட்டு முஸ்லிம்கள் எல்லோரையும் நாம் இல்லாமலாக்கிவிட்டு இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழுவோம் என்று நினைத்தால் அது ஒரு பொழுது முடியாது. ஏன், எப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தை விட்டும் இல்லாமலாகி விடுவாரோ அப்பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பதற்கும் முடிவெடுத்து விடுவான். எப்படி இந்த மரம் செடி கொடிகள் வளருவதற்கு தண்ணீர் அவசியமோ, எப்படி வாகனங்களும் எத்தனையோ இயந்திரங்களும் இயங்குவதற்கு கரண்டின் தேவை இருக்கிறதோ, பெட்ரோலின் தேவையும் அவசியமும் இருக்கிறதோ, அதே போன்று இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த சூரியன் வளமை போல் உதயமாகி மறைவதற்கு, இந்த சந்திரன் வளமையை போல் உதயமாகி மறைவதற்கு, இந்த ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் கடல்களும் ஏனைய உலகத்தினுடைய பொருட்களும் இயங்குவதற்கு குறைந்தது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமின் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் என்பவர்கள் பெருமதி வாய்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹகு துன்யா ஹத்தா யகூல அஹதுன் அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் என்று உள்ளத்தால் முழிந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ஒரு முஸ்லிம் உலகத்திலே இருக்கும் வரையில் இந்த உலகம் அழிய மாட்டாது. இந்த உலகம் அழிவதாக இருந்தால் அல்லாஹ் என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு முழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமும் இல்லாமலாகிவிட்டால்தான் இந்த உலகம் அழிந்துவிடும். அந்த அளவுக்கு பெருமதியானவர்கள் தான் நாம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வளவு முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர்கள் என்றால், ஏன் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பல புறங்களிலும் அவனை மறுத்து வாழக்கூடிய காஃபிர் அல்லது இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய யஹூதியின் மூலம் நசாராவின் மூலம் சோதிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர்களுடைய அநியாயங்களுக்கு இந்த முஸ்லிம்கள் ஆளாக வேண்டும்? நாம் கேள்விப்படக்கூடிய இந்த கவலைக்குரிய செய்திகளை எல்லாம் ஏன் நாளாந்தம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்? எல்லோரும் கவலைப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். காசாவிலே நடக்கக்கூடிய செய்தியை பார்த்து, பலஸ்தீனிலும் அங்கும் இங்கும் என்று உலக நாடுகளிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நிகழ்வுகளையும் நாளாந்தம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், செய்திகளினூடாக படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் முஸ்லீம்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு பெருமதியான முஸ்லீம்கள் என்றால் இந்த யஹூதியின் மூலம் இவர்கள் கொல்லப்படக்கூடாதே என்றெல்லாம் சிலர் நினைக்கலாம். ஆனால் மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உண்மையில் நாம் யதார்த்தத்திலே சிந்தனை செய்து பார்த்தால், ஒரு முஸ்லிம் அநியாயமாக கொல்லப்படுவது என்பது அல்லது யஹூதியின் மூலமும் காஃபிர்களின் மூலமும் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவது என்பது, இது இன்று நேற்று அல்லது இன்று எங்களுடைய காலங்களிலே உருவாகிய புதிய ஒரு விடயம் அல்ல. இஸ்லாம் ஆரம்பித்த நாளிலிருந்தே இப்படியான நிகழ்வுகள் வரலாறிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்திலே முஸ்லிம்களை வாழுவதற்காக வேண்டி அனுப்பவில்லை. இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பியது ஒரு நிரந்தர வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி. இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழும் பொழுது ஒவ்வொருவருக்கும் பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். எதற்காக வேண்டி? இவர்கள் அந்த சோதனைக்கு முகம் கொடுக்க வேண்டும், அதிலே இவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், அந்த சிரமங்கள் கஷ்டங்களிலும் இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது இவர்கள் கொல்லப்பட்டாலும் அது நஷ்டமல்ல, இவர்கள் அறுக்கப்பட்டாலும் அது நஷ்டத்துக்குரிய விடயம் அல்ல. பலவிதமான சோதனைகளுக்கு இந்த முஸ்லிம்கள் உள்ளாக்கப்பட்டு அதிலே பொறுமையாக இருப்பதன் மூலம் நிரந்தர உண்மையான மறுமை வாழ்விலே மிகப்பெரிய அந்தஸ்துகளையும் கண்ணியங்களையும் நியமத்துகளையும் வழங்குவதற்கு ஒரு ஏற்பாடாகத்தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இப்படி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான். இது இன்று காசாவிலே நடக்கிறது என்றால், இது இன்று பலஸ்தீனிலே நடக்கிறது என்றால், நாளைக்கு இன்னும் ஒரு நாட்டிலும் நடக்கலாம், நாளைக்கு அது இன்னும் ஒரு பகுதியிலும் நடக்கலாம். முஸ்லிம்களில் இவர்களுக்குத்தான் என்பது குறிப்பல்ல. உலகத்திலே கலிமா சொல்லி முஸ்லிமாக வாழக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் பலவிதமான சோதனைகளை எதிர்பார்த்துத்தான் வாழ வேண்டும். குர்ஆன் கூறுகிறது, வத்தில்கல் ஐயா நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே உலகத்தினுடைய நாட்களை நாம் மாறி மாறி வரக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னும் ஒரு நாளைக்கு கவலையாக இருக்கும், இன்னும் ஒரு நாள் தனக்கு கஷ்டமான நிலைமையாக இருக்கும். ஒவ்வொரு நிலையிலும் முஸ்லிம் தன்னுடைய இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருந்து கொண்டு ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். அந்த நிலையிலே அவர்களுக்கு மௌத்து வந்தால் அது யஹூதியின் மூலம் கொல்லப்பட்டு மௌத்து வரட்டும், நசாராவின் மூலம் கொல்லப்பட்டு மௌத்து வரட்டும், அல்லது இவர் வெட்டிலே படுத்த படுக்கையிலே நோயின் மூலம் மௌத்து வரட்டும், முஸ்லிமாக இருந்து எந்த நிலையிலே மரணித்தாலும் அவருக்கு அது கவலைக்குரிய விடயம் அல்ல. அங்கிருந்துதான் அவர் உண்மையான சுவர்க்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். நாம் ஒரு பக்கத்திலே கவலைப்படுகிறோம், கவலைப்பட வேண்டும், சிறார்கள் கொல்லப்பட்டார்கள், ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் எல்லாம் அநியாயமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வு அவர்களுடைய இரத்தங்கள் ஓடுவதை பார்த்தால் எங்களுக்கு கவலைதான். ஆனால் உண்மையிலே யோசனை செய்து பார்த்தால் அந்த கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்ட அதே நிமிடத்திலே அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் என்பதனால் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை அடைந்து அடுத்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய சுவர்க்க வாழ்க்கை ஆரம்பமாகும். இந்த மௌத்து எல்லோருக்கும் வர இருக்கக்கூடிய மௌத்து தான். மௌத்திலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. ஆனால் ஒருவருக்கு உலகத்திலே நன்மாராயத்துடன் மரணிப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால் இதைவிட சிறந்த விடயம் எது இருக்கிறது? ஒருவன் யகூதியின் மூலம் அநியாயமாக கொல்லப்படுகிறான், காஃபிரின் மூலம் அநியாயமாக கொல்லப்படுகிறான், கொல்லப்படும் பொழுது கவலைதான், அவனுடைய கழுத்து வெட்டப்பட்டது, இரத்தம் ஓடுகிறது, பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடியவர்களுக்கு கவலைதான். ஆனால் கொல்லப்பட்டவர் அந்த நிமிடத்திலிருந்து உண்மையான நிம்மதியான வாழ்க்கையை சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். ஒரு முஸ்லிமாக பிறந்து இஸ்லாமிய முறையிலே வாழக்கூடியவருக்கு உலகத்திலே நஷ்டம் என்பது கிடையாது. சோதனை வரட்டும், வேதனைகள் வரட்டும், ஒரு முஃமினை பொறுத்த வரையிலே அது ஒரு சோதனை அல்ல, உண்மையிலே அவருடைய சுவர்க்க அந்தஸ்துக்குரிய ஒரு ஏற்பாடு. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சில சலுகைகளை பார்க்கும் பொழுது, சில நியமத்துகளை அருக்கொலைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் உலகத்திலே ஒரு மனிதன் முஃமினாக வாழும் பொழுது அவனுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது? இன் அசாபத்ஹு ஸர்ரா ஷக்கரா ஃபகான கைரன் லஹு, ஒரு முஃமினாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. கடையை திறந்திருக்கிறார், நல்ல லாபம் வருகிறது, சந்தோஷம். அவருடைய குழந்தைகளுடைய தேவைகள் எல்லாம் அழகாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, சந்தோஷம். அவருடைய உலக தேவைகள் எல்லாம் இவர் எதிர்பார்க்கக்கூடிய முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது, சந்தோஷம். இந்த மூமின் இந்த சந்தோஷமான நிகழ்வு ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார். இவருக்கு அது கூலி வழங்கப்படக்கூடிய, சவாபு வழங்கக்கூடிய காரியமாக மாறுகிறது. உலகத்திலே ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமும் அவருக்கு சுவர்க்கத்தை தயார் செய்கிறது. அதே நேரத்திலே ஒரு மூமினுக்கு கவலைக்குரிய நிகழ்வுகள் ஏற்படுகிறது. வஇன் அஸாபத்ஹு தர்ரா, அவருடைய குழந்தை மரணித்து விடுகிறார், அவருடைய கடையிலே பயங்கரமான ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. அவர் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் அவருக்கு வராமல் இருக்கிறது. அல்லது அவருடைய, அதாவது அவருடைய அடிப்படை, அவருடைய முதலையும் சேர்ந்து அவர் இழந்து விட்டார். பெருமதியான ஒரு பொருள் காணாமலாகிவிட்டது. பயங்கரமான ஒரு நஷ்டத்திலே போய் மாட்டிக்கொண்டார். முஃமினாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் விதியிலே எனக்கு ஏற்படுத்தியது நடந்திருக்கிறது, எனவே நாம் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே இதனை முறையிடுவோம் என்று சிரமத்தின் பொழுதும் முஸ்லிம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கவனத்தை திருப்புகிறார். இது கூட அவருக்கு நஷ்டமல்ல. கவலைக்குரிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அதிலே அவர் பொறுமையாக இருக்கும் பொழுது அதுவும் அவருக்கு நலவாக கூலி வழங்கப்படக்கூடியதாக சுவர்க்கம் தயார் செய்யப்படக்கூடியதாக மாறிவிடுகிறது. முஃமினுக்கு உலகத்திலே நஷ்டம் என்பது கிடையாது. நாம் பல நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம். உதாரணத்துக்கு ஒருவருடைய கடை முழுமையாக எரிந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அவர் தொழக்கூடியவர், அமளிபாத செய்கிறார், தான தர்மங்களிலே ஈடுபடுகிறார். இவருடைய ஒரு சொத்தை அவர் இழந்துவிட்டார். கடை எரிந்துவிட்டது, பெருமதியான ஒரு பொருள் காணாமலாகிவிட்டது. இப்பொழுது எல்லோரும் நினைக்கலாம், இவர் நல்ல மனிதர் தானே, இவருக்கு ஏன் இந்த பிரச்சனையும் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட வேண்டும், தொழாதவனுக்குத்தானே இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்க வேண்டும், தொழக்கூடிய இவருக்கு, நல்ல காரியங்களிலே ஈடுபடக்கூடிய இவருக்கு இப்படியான ஒரு பயங்கர நஷ்டம் வர வேண்டுமா, அல்லது இவர் சுபக தொழுதுவிட்டுத்தான் சென்றார், கையிலே 100,000 பணத்தை எடுத்துச் சென்றார், பஸ்ஸிலிருந்து இறங்கும் பொழுது அதனை காணவில்லை. இவர் யோசிக்கலாம், நான் சுபக தொழுதுவிட்டு வந்த எனக்கு இப்படியான ஒரு சோதனையா, சுபக தொழாத எத்தனையோ பேருக்கு இது நடக்காமல் எனக்கு ஏன் நடக்க வேண்டும். சிலவேளை இவர் நிராசையாகலாம், யதார்த்தத்தை புரியாததினால். உண்மையிலே ஒரு நல்ல மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் ஏற்படுவதும் வெளிரங்கத்திலே நஷ்டம், உண்மையிலே இது நஷ்டமல்ல, எவ்வளவு பெரிய லாபம் என்றால், உதாரணத்திற்கு ஒருவருக்கு பயங்கரமான ஒரு சோதனை, தன்னுடைய முழு சொத்தையும் அவர் இழந்தார், அவருடைய முழு கதையும் எரிந்து அடியோடு இல்லாமலாகிவிட்டது. இப்பொழுது இவர் இதனையும் பார்த்துவிட்டு என்ன சொல்லுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் வந்தவர்கள், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் நடைபெற்றிருக்கிறது என்ற இந்த வார்த்தையை கூறுகிறார். இவருக்கு சிறப்பு என்ன, இந்த முசீபத்து நடந்து இந்த வார்த்தையை கூறும் பொழுது உடனடியாக சுவர்க்கத்திலே அவருக்கு பைத்துல் ஹம்த், புகழ் மாளிகை என்ற சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை தயார் செய்யப்பட்டு விடுகிறது. யோசனை செய்து பாருங்கள், சொர்க்கத்திலே உள்ள ஒரு மாளிகையின் கல்லுக்கு இந்த முழு உலகமும் ஈடாகுமா? ஆனால் உலகம், உலகத்திலே உள்ளவர்களுக்கு என்னுடைய பெருமதி விளங்கார். இவர் ஏற்பட்ட முசீபத்தின் பொழுது அது 1,000 ரூபாய் காணாமல் போயிருக்கலாம், 50,000 ரூபாய் காணாமலாக இருக்கலாம், 100,000 நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், 1 கோடியுடைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். முஃமினுக்கும் இப்படியான நஷ்டங்கள் நிச்சயமாக வரும், வராது என்று எந்த ஹதீஸிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இப்படியான ஒரு நிகழ்வு வரும் பொழுது இந்த முஃமின் என்ன கூறுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய முடிவு நடந்திருக்கிறது, அவன் என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அந்த ஒரு வார்த்தையை கூறுவதனால் எதனை அவர் அடைந்து கொள்ளுகிறார், உலகத்திலே இழந்தது 1 கோடியை, உலகத்திலே இழந்தது 1 லட்சத்தை, உலகத்திலே இழந்தது 10,000 ரூபாயை அந்த வார்த்தையின் மூலம் அவர் அடைந்து கொண்டது. சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை, அவனுடைய ஒரு கல்லுக்கு முழு உலகத்திலே உள்ள சொத்துகளும் ஈடாக மாட்டான். இது யாருக்கு விளங்கும் என்றால் மறுமையை புரிந்தவர்களுக்குத்தான் இது விளங்கும். மறுமையிலே போய் இவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய லாபங்களை பார்த்துவிட்டு சில நேரங்களிலே இவர் நினைக்கலாம், உலகத்திலே இன்னும் பல நஷ்டங்கள் ஏற்பட்டு நான் பொறுமையை மேற்கொண்டிருக்க கூடாதா, இன்னும் எத்தனையோ நிமத்துகளும் கூலிகளும் எனக்கு வழங்கப்பட்டிருக்குமே. சிலர் நிரந்தர நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிராசையாகிவிட்டார்கள். எனக்கு அல்லது என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைக்கு ஏன் இப்படி ஒரு நோய் வர வேண்டும், அல்லது வாழ்க்கையில் நான் தொழுகிறேன் அமல் செய்கிறேன், ஏன் எனக்கு ஒரு சரியான தொழில் அமையாமல் இருக்கிறது, நாளுக்கு நாள் இப்படியான பிரச்சனைகள் எனக்கு ஏன் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது, நான் 5 நேரம் பேணுதலாக தொழுகிறேன் தானே, அல்லாவை பயந்து வாழ்கிறேன் தானே, எனக்கு ஏன் இப்படி ஏற்பட வேண்டும். உண்மையில் அது பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனையிலே இவர் பொறுமையுடன் இருந்து அல்லாவிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு மறுமையிலே கிடைக்கப்பட போகின்ற அந்த கூலிகளை அங்கு பார்த்துவிட்டு இவர் யோசிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினுக்கு உலகத்திலே ஏற்படக்கூடிய சிரமங்களிலே அவர் பொறுமையை மேற்கொண்டு அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலிகளை கியாமத்திலே பார்த்துவிட்டு ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பான், கத்தரிக்கோளால் வெட்டப்படுவதை போன்ற சிரமங்கள் எனக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்க கூடாதா, அதனால் கஷ்டங்களை கேட்கக்கூடாது, சிரமங்களை விலைக்கு வாங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய விதியின்படி சிரமங்களும் நஷ்டங்களும் வரும் பொழுது அங்கே அவர் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், நிராசையாக கூடாது, பொறுமையை இழந்து வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லாஹ் போதுமானவன் என்று கூறி பொறுமையாக இருந்தால், ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகளை கூறவில்லை என்றால் இவருக்கு அப்படிப்பட்ட கூலிகள் கிடைக்கிறது. உலகத்திலே முஸ்லிம்கள் அடி வாங்கட்டும், முஸ்லிம்கள் கொல்லப்படட்டும், முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்படட்டும், அவன் நிராகரித்த காஃபிராக இருக்கலாம், அவன் யஹூதி நசாராவாக இருக்கலாம், இது அவனுக்குரிய உலகம், எங்களுக்குரிய இந்த உலகம் அல்ல. எங்களுடைய உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறது சுவர்க்கத்திலே மறுமையிலே. அதனால் அவன் உலகத்திலே என்ன செய்தாலும் இறுதியிலே அவனை அனுபவித்து விட்டுத்தான் மரணிக்கப் போகிறான். முஸ்லிம் உலகத்தில் எந்த கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டாலும் நிம்மதியாக மரணித்து உயர்ந்த அந்தஸ்துகளை அடையப் போகிறார்கள். இதுதான் யஹூதிக்கும் காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். இன்று யஹூதிகள் நினைக்கலாம் அவர்கள் வெற்றி பாதையிலே இருப்பதை போல, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி கட்டத்திலே யஹூதிகள் முஸ்லிம்களின் மூலம் பயங்கரமான தோல்வியை அடைந்துத்தான் இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் இல்லாமலாக்கப்படுவார். உலகத்திலும் இறுதியிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி, கியாமத்து வரையிலே யஹூதிகளை அழித்து இல்லாமலாக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாம் அனுப்பிக்கொண்டே இருப்பான். குர்ஆன் சான்று பகன்று கொண்டிருக்கு, யஹூதிகள் கேவலத்துக்குரியவர்கள், கேவலம் முடிவு செய்யப்பட்டவர்கள், அழிவு முடிவு செய்யப்பட்டவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், லுரிபத் அலைஹிமுஸ் ஜில்லா ஐனமா ஸுகிஃபு இல்லா பிஹபுலிம் மினல்லாஹ் வஹபுலிம் மினன்நாஸ் வபாஉ பிஹலபிம் மினல்லாஹ். யஹூதிகள் என்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் கேவலமும் இழிவும் தோல்வியும் சீல் குத்தப்பட்டவர்கள், முடிவு செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே அவர்களை தலைவர்களை போன்று, தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களை போன்று, ஒரு நாடகத்தை போன்று நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சொந்த சக்தியும் பலமும் யதார்த்தத்திலே அவர்களுக்கு கிடையாது. குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள் இவர்கள். எப்படிப்பட்ட மோசமானவர்கள் என்றால், இன்று காசாவிலே உள்ள அப்பாவிகளை கொலை செய்வதாக இருந்தால் இவர்களுடைய மூதாதையர்கள் அதைவிட பயங்கரமான கொலையை மேற்கொண்டார்கள். குர்ஆன் கூறுகிறது, யக்துலூனல் அம்பியா பிகைரிஹக், எந்த காரணமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிமார்களை அநியாயமாக கொலை செய்தவர்கள் தான் இவர்களுடைய மூதாதையர்கள். அந்த பழக்கம் தொடர்ந்து உலகம் முடியும் வரையிலே இருக்கும். ஆனால் இடைக்கிடையே அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய, அவர்களை அழித்துவிடக்கூடிய, தோல்வி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாராரை அல்லாஹ் சாட்டிக் கொண்டே இருப்பான். அதையும் குர்ஆன் கூறியிருக்கிறது, வஈது தஅஸ்ஸன ரப்புக லயபஅஸன்ன அலைஹிம் இலா யௌமில் கியாமத்தி மை யஸூமுஹும் சுவல் அதாப். அல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறான், கியாமத்து வரையிலே யஹூதிகளுக்கு நோவினை செய்யக்கூடிய, யஹூதிகளை அழித்து தண்டிக்கக்கூடிய அப்படியானவர்களை கியாமத்து வரையில் அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அவர்களின் மூலம் முழு யஹூதிகளும் இல்லாமலாக்கப்பட்டு அடித்து விரட்டப்பட்டு கேவலப்பட்டு போனார்கள். அதற்கு பின்னால் புஹ்த நஸ்ருடைய காலத்திலே அவன் ஒரு அந்நியனாக இருந்தாலும் அவனின் மூலம் யஹூதிகள் இல்லாமலாக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மதீனாவிலே தலைவர்களை போன்று மதீனாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வின் மூலம் அல்லாஹ் அந்த யஹூதிகளை கேவலப்படுத்தி அவர்களுடைய ஹைபர் என்ற விசாலமான பேரித்தம்பல தோட்டத்தை அவர்களே கேவலப்பட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடி அதிலே வேலை செய்து சம்பளம் எடுத்தார்கள். ஹதரத் உமருடைய காலத்திலே மதீனாவிலிருந்து சுத்தமாக விரட்டப்பட்டு யஹூதிகள் இது எங்களுடைய மதீனா, இதிலே யாருக்கும் நுழைய முடியாது என்று பேசிக் கொண்டிருந்த யஹூதிகளை மதீனாவிலிருந்து சுத்தமாக அடித்து விரட்டினார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி கியாமத்து வரையிலே அது நடக்கும். எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான், அல்லாஹ் அந்நியனின் மூலமும் அவர்களை கேவலப்படுத்துவான், அவர்களுக்குள்ளே உள்ளவனின் மூலமும் கேவலப்படுத்துவான். ஹிட்லரின் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட கேவலங்களும் அநியாயங்களும் உலகத்திலே யாருக்கும் தெரியாத விடயம் அல்ல. இப்படி அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டே இருப்பான். கயாமத்துக்கு முன்னால் எப்படியான ஒரு கேவலம் அவர்களுக்கு வரப்போகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகாதில المسلمون اليهود கியாமத்து உண்டாக மாட்டாது, முஸ்லிம்களுக்கும் யஹூதிகளுக்கும் இடையிலே பயங்கரமான ஒரு யுத்தம் நடைபெறும், அதுவரையும் கியாமத்து உண்டாக மாட்டார். அவர்கள் செய்த அநியாயங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கான ஒரு யுத்தம் அது. யஹூதிகளை முஸ்லிம்கள் கொலை செய்வார்கள், ஃபயக்துலுஹுமுல் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லிம்கள் அந்த யஹூதிகளுடன் யுத்தம் செய்து அவர்களை கொலை செய்வார்கள். யஹூதிகள் நின்று பிடிக்க முடியாமல், தப்பி ஓட முடியாமல், எதுவுமே செய்ய முடியாமல் மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் போய் ஒளிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா யஹ்தபியல் யஹூத் மின் வராயில் ஹஜரி வஸ்ஸஜர், மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் யஹூதிகள் போய் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு உலகத்தினுடைய மரங்களும் கற்களும் கூட எதிரியாக மாறிவிடும். எந்த அளவுக்கு எதிரியாக மாறும் என்றால், அந்த மரங்களும் கற்களும் பேசும், யா முஸ்லிம் யா அப்துல்லா, முஸ்லிமே அல்லாஹ்வுடைய அடியாரே, ஹாதா யஹூதி யஹூதியுன் வராயி, இதோ எனக்கு பின்னாலும் ஒரு யஹூதி ஒளிந்திருக்கிறான், வந்து அவனையும் கொலை செய் என்பதாக மரமும் கல்லும் பேசும். ஆனால் ஒரு மரத்தை தவிர, ஹர்கத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரத்தை தவிர, அது யஹூதிகளுக்குரிய மரம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்ரேல் போன்ற பகுதிகளிலே இப்படியான மரங்களை நிறைய அவர்கள் நட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இறுதியாகவும் பயங்கரமான கேவலம் இருக்கிறது. முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான், அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வர இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் உண்மை முஸ்லிம்களாக மாற வேண்டிய தேவையும் இருக்கிறது. கியாமத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. இப்னு மாஜா, திருமதி, முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுராசானிலிருந்து, அதாவது இன்று ஆஃப்கான் போன்ற பகுதிகள், ரசூலுல்லாஹ் ஹுராசான் என்ற வார்த்தையை பாவித்தார்கள் உலமாக்கள். அதற்கு இன்று இருக்கக்கூடிய ஆஃப்கான் போன்ற பகுதிகளை சொல்லுகிறார்கள். அங்கிருந்து கருப்பு கொடிகளை ஏந்திய ஒரு கூட்டம் வருவார்கள், ராயாத்து சூத். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. தன்னுடைய கொடிகளை ஏந்தியவர்களாக அவர்கள் தைரியமாக பூமிக்கு மேல் தலை நிமிர்ந்து நடமாடிக்கொண்டு முழு உலகத்தையும் எதிர்த்து போராடிக்கொண்டு போய் வெற்றி கொடியை பைத்துல் மக்தீசுக்கு முன்னால் நட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியான ஒரு கூட்டம் உருவாகியதை நீங்கள் கேள்விப்பட்டால் முஸ்லிம்களே, அவர்களிடத்திலே செல்லுங்கள், ஃபீஹா ஹலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அதிலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள், அவர்களிடம் போய் ஒப்பந்தம் செய்யுங்கள், பையத்து செய்யுங்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முழுமையான வடிவத்திலே அந்த பண்புகள் தன்மைகளோடு இன்னும் அப்படியான ஒரு கூட்டம் உருவாகவில்லை, ஆனால் நிச்சயமாக உருவாகுவார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றி இருக்கிறது.
ஆனாலும் பயங்கரமாக ரசூலுல்லாஹ் சொன்ன சில அடையாளங்கள் என்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சஹி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஸிகுல் ஃபுராத், யூப்ரடீஸ் நதியை பற்றி சொன்னார்கள். அந்த நதியுடைய தண்ணீர் வற்றும், அதற்குள் இருந்து தங்க மலைகள் வெளியாகும், அதனை அடைவதற்கு முழு உலக நாடுகளும் யுத்தம் செய்வார்கள். முஸ்லிம்களே, நீங்கள் அந்த காலத்தில் இருந்தால் அதன் பக்கம் நெருங்காதீர்கள், ரசூலுல்லா அன்று சொன்னார்கள். சில வருடங்களுக்கு முன்னால் அரேபிய ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளும் ஆய்வு செய்து எழுதியிருந்தார், இப்பொழுது அதனுடைய தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக் கொண்டு வருகிறது. இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால் கேள்விப்பட்டோம், அமெரிக்காவிலே உள்ள சிலர் சில சாதனங்களினூடாக அதற்குள்ளே உள்ள தங்க மலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். துருக்கி போன்ற நாடுகளிலே அதனை அடைவதற்கு சில தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகம் பேசுகிறது அதனுடைய தண்ணீர் வேகமாக வற்றிக் கொண்டு வருகிறது என்பதாக. ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதில் சந்தேகம் கிடையாது, நிச்சயமாக நடைபெறும். இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. அதற்கு முன்னால் அந்த பயங்கரமான ஃபித்னாவுடைய காலங்கள் வருவதற்கு முன்னால் முஸ்லிம்கள் உண்மை முஸ்லிம்களாக மாற வேண்டும். இன்னும் முஸ்லிம்கள் வட்டியிலே, இன்னும் முஸ்லிம்கள் ஹராத்திலே, இன்னும் முஸ்லிம்கள் போதை பொருட்களை பாவிப்பதிலும் விற்பதிலும் வாங்குவதிலும், இன்னும் முஸ்லிம்களிடம் தொழுகை கூட பூர்த்தியாக வரவில்லை. பருவான தொழுகையை மன்னாக்கக்கூடிய பல முஸ்லிம்கள், குடும்பங்களுக்குள்ளே இஸ்லாம் கிடையாது, இரவு நேரங்கள் பாவத்திலும் படாத்திலும் படத்திலும் ஹராத்திலும் மியூசிக்கிலும் நஜீசிலும் கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் கிடையாது, அதானுக்கு பதிவு சொல்ல வேண்டும் என்ற அந்த ஈமானுடைய உணர்வு கூட வராத பல முஸ்லிம்கள், ஆண்களிலும் பெண்களிலும். இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு எப்படி வெற்றி பெறலாம், எப்படி வெற்றி பெறலாம்? பயங்கரமான சித்னாவுடைய காலத்திலே தன்னுடைய ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்ளப் போகிறார்கள்? உலகத்திலே வெளியிலே உள்ள சாதாரண சித்னாவிலே இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது வட்டி வங்கியிலே போய் லோன் எடுக்கக்கூடிய, பயங்கரமான வட்டியின் மீது கை வைக்கக்கூடிய, ஒரு சிறைய பிரச்சனை வரும் பொழுது பரமான தொழுகளை விட்டுவிடக்கூடிய இந்த முஸ்லிம் எப்படி பயங்கரமான சித்னாவுக்கு முகம் கொடுக்க போகிறார்? எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உண்மை முஸ்லிம்களாக மாறுவோம். உண்மையான இஸ்லாத்தை குடும்பங்களுக்குள்ளே உருவாக்குவோம். அல்லாஹ்வுடைய உண்மையான அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எல்லா நிலையிலும் ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஈமானை சம்பாதித்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எல்லா நிலைமையிலும் உன்னை முழுமையாக நம்பி வாழக்கூடிய, ஃபித்னாக்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட உறுதியான ஈமானை நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ون